الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. وقال الله تعالى أيضا: ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் தாண்டி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சல்மார்க்க போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபௌ சாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஹ்மீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அடைந்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அல்லாஹு சுபஹானஹு தஆலாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய வீட்டிலே, அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கின்ற வாலிபர்களே, வயோதிபர்களே, வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களை படைத்து பாதுகாக்கின்ற ஒரு நாள் அவனிடத்திலே மீறி இருக்கின்ற அந்த படைத்த ரப்பை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து நடக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பூரா முஸ்லீம் உம்மத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இஸ்லாம் என்ற இந்த புனிதமான மார்க்கத்திலே ஒரு முஸ்லிமுடைய வெற்றிக்காக, ஒரு முஸ்லிமுடைய இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஈர் உலக வெற்றிக்காகவும் தெளிவான வழிகாட்டுதல், தெளிவான போதனைகள் சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த உலகம் அழிந்ததற்கு பின்னால் அழிவே முடிவே இல்லாத ஆகிராவுடைய வாழ்க்கையிலே சுவர்க்கம் என்ற அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். சுவர்க்கத்திலே நுழைந்து அங்கே நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும். அதிலே கொடுக்கக்கூடிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே முஸ்லிம்களுடைய மோமின்களுடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். அது எங்களுடைய பார்வையிலே ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இஸ்லாத்தின் பார்வையிலே இலகுவான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அந்த வகையிலே இஸ்லாம் உண்ணும் போதும் வருகும் போதும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் எவை என்ற விஷயத்தை இன்றைய ஹுத்பாவிலே நாம் தெரிந்து கொள்வோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற புனிதமான இந்த மார்க்கம் ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற போதும் அவனுடைய அந்த தட்டிலே இருந்து ஒரு மணி சோறு விழுந்தாலும் கீழே அதை தட்டி கழுவி அதை சைத்தானுக்கு கொடுக்காமல் சாப்பிட சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவே இஸ்லாத்திலே எல்லா துறைகளுக்கும் வழிநாட்டு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டிலே சாப்பிடுகின்றானா அவன் எப்படி சாப்பிட வேண்டும், ஒரு விருந்துக்கு போய் சாப்பிடுகின்றானா எப்படி சாப்பிட வேண்டும், ஒரு கடைக்கு போய் சாப்பிடுகின்றானா அவன் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி நீர் பறந்த வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையிலே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சாப்பிடுவதன் ஒழுக்கங்களை நாங்கள் பார்ப்போம் என்றால், முதலாவதாக சுத்தமான ஒரு விருப்பு, நாங்கள் சுப்ரா என்று சொல்வோம், ஒரு சுத்தமான விருப்பை சாப்பிடுவதற்கு முன்னால் நாங்கள் விரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுன்னத்தான முனைப்படி நாங்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாப்பிட முன் பிஸ்மில் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம், பிஸ்மில் சொல்கின்றது. எல்லா நல்ல காரியங்களையும் ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில் கட்டாயம் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலே பிஸ்மில் சொல்லப்படவில்லையோ அந்த இடத்திலே சைத்தான் வந்து விடுகிறான். பிஸ்மில் சொல்லப்படாமல் நாங்கள் சாப்பிட்டால் எங்களுடைய சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போனாலும் எங்களுடைய வயிறு நிரம்பாது. பிஸ்மில் சொல்லாமல் நாங்கள் பானங்கள் குடித்தாலும் எவ்வளவு குடித்தாலும் எங்களுடைய தாகங்கள் குறைந்து விடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற போது குடிக்கின்ற போது பிஸ்மில் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், நான் சிறு பிள்ளையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகனிலே நான் சாப்பிட்டேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கை அந்த சகனிலே அங்கும் இங்குமாக என்னுடைய கை சுற்றி வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஸம்மில்லா, மகனே நீ பிஸ்மில் சொல்லிக் கொள்வாயாக, வகுல் பியமீனிக், வலது கையால சாப்பிடுவீராக, வகுல் மிம்மா யலீக், உனக்கு முன்னால உள்ளதை சாப்பிடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு பிராயத்திலே நான் இருக்கின்ற போது எனக்கு சாப்பிடுகின்ற ஒழுங்கை சொல்லி தந்தார் என்பதாக அந்த சஹாபி சொல்லி காட்டுகிறார். இது புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழைகிறான், நுழைகின்ற போது அவன் பிஸ்மில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறான். நுழைந்ததுக்கு பின்னால் அந்த மனிதன் சாப்பிடுகின்றான், சாப்பிடுகின்ற சந்தர்ப்பத்திலும் பிஸ்மில் சொல்லிக் கொள்கின்றான். அப்போது என்ன செய்கிறான் தெரியுமா? சைத்தான் பக்கத்தில் இருக்கின்ற சைத்தான், அவனுடைய சைத்தான்களின் தலைவன் ஏனைய சைத்தான்களுக்கு சொல்கிறான், இன்று இந்த வீட்டில் எங்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, இந்த வீட்டில் எங்களுக்கு இன்று இரவு சாப்பாடும் கிடையாது, எனவே நாருங்கள், நாமல் வேறு இடத்துக்கு போய்விடுவோம் என்று இந்த சைத்தான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அப்படியே வேறு இடத்துக்கு சென்று விடுகிறான். காரணம் என்ன? அந்த முஸ்லிம் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது பிஸ்மில் சொன்னார், அதற்கு பின்னால் சாப்பிடுகின்ற போதும் அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்தி சாப்பிட்டார். அதன் காரணமாக சைத்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய பட்டாளத்தை, தன்னுடைய கூட்டத்தையே எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலே இருந்து அவன் அப்புறப்படுகிறான். அந்த அளவு சைத்தானை விரட்டுகின்ற மிகப்பெரிய ஆயுதமாக அல்லாஹ் இந்த பிஸ்மில்லை எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், இன்னும் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான், அவன் நுழைகின்ற போது பிஸ்மில் சொல்லவில்லை, சாப்பிடுகின்ற போது பிஸ்மில் சொல்லவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே சைத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய ஏனைய சைத்தான்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த தலையாய தலைவர் சைத்தான் சொல்கிறான், வாருங்கள், இந்த வீட்டிலே இன்று எங்களுக்கு இரவு சாப்பாடு இருக்கிறது, இந்த வீட்டிலே இன்னைக்கு இரவு எங்களுக்கு தங்க முடியும் என்று சொல்லி எல்லா சைத்தான்களையும் கூவி அழைத்து என்ன செய்கிறான்? அந்த வீட்டிலே அன்று இரவு தங்குகிறான், அன்று இரவு சாப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, அன்றிரவு சைத்தான் அந்த இடத்திலே பிஸ்மில் சொல்லப்படாத போது அந்த மனிதர்கள், அந்த முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் பிஸ்மில் சொல்லாவிட்டால் அந்த இடத்திலே சைத்தான் வந்து அவருடைய உணவுகளை அப்படியே தின்று விடுகிறான். அந்த இரவிலே அவர்கள் துவா ஓதாமல் தூங்கிவிட்டாலும் அந்த வீட்டிலேயும் சைத்தான் தங்கிவிடுகிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த அளவு உண்டால் சரித்திரத்திலே ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு உணவிலே நஞ்சு ஊட்டப்பட்டாலும், ஒரு உணவிலே விஷம் கலக்கப்பட்டாலும், ஒரு உணவிலே எஃபெக்ட் பாக்டீரியா கிருமிகள் இருக்கிறது என்று அதாவது சொல்லப்பட்டாலும், சில வேளை இந்த பிஸ்மில் சொல்கின்ற போது அல்லாஹ் அதை செயலுக்கு செய்து விடுகிறார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுகின்ற போது அந்த உணவிலே அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பரக்கத்தும், அந்த உணவிலே அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, எங்களுடைய உணவு வீட்டு வயிற்றுக்குள்ளே போய் எங்களுக்கு தேவையான சக்திகளை எல்லாம் தர வேண்டுமா? அதற்கு நாங்கள் பிஸ்மில் சொல்ல வேண்டும். பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டு விட்டால் அந்த உணவு என்னுடைய வயிற்றுக்குள்ளே வீணான ஒரு உணவாக போகுமானால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் சாப்பிடுகின்ற போது கட்டாயமாக அந்த பிஸ்மி சொல்லிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரெல்லாம் பிஸ்மி சொல்லவில்லையோ அந்த பிஸ்மி சொல்லாமல் சாப்பிடுகின்றார்களோ அவர்களுடைய சாப்பாட்டை சைத்தான் வந்து சாப்பிடுகிறான், சைத்தான் அந்த சாப்பாட்டிலே பங்கு கொள்கிறான் என்று சொன்னார்கள். உதயப்பா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சாப்பிடுவோம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சாப்பிடுகின்ற போது நபி அவர்கள் அவருடைய கையை போட்டு சாப்பிடாத வரையிலே நாங்கள் யாருமே சகரிலே கை வைக்க மாட்டோம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டிலே இருக்கின்ற போது சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறுமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே கையை போட்டு உணவை எடுத்து சாப்பிட முற்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியுடைய கையை அப்படியே பிடித்தார்கள். அதற்கு பின்னால் இன்னும் ஒரு மனிதர் கையை போட்டு சாப்பிடுவதற்கு முயல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருடைய கையையும் பிடித்தார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து விட்டு சொன்னார்கள், சைத்தான் இருக்கிறானே, சைத்தான் இந்த குழந்தை பிஸ்மி சொல்லாதன் காரணமாக இந்த சைத்தானின் இந்த குழந்தையினூடாக சைத்தான் இந்த சாப்பாட்டை எடுத்துக்கொள்வதற்கு முற்பட்டான், எனவே நான் இந்த கரத்தை பிடித்துக் கொண்டேன். அதே போல் அந்த மனிதர் பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட முற்பட்டார், எனவே அவருடைய கரத்தை பிடித்தேன், எனவே சைத்தானுக்கு உணவு கொடுக்காமல் அவருடைய கரத்தை நான் பிடித்து நிப்பாட்டினேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த சிறுமியுடைய கையை நான் பிடித்தேன், இந்த மனிதருடைய கையையும் பிடித்தேன், இதனோடு சேர்ந்து சைத்தானுடைய கையையும் நான் பிடித்திருக்கிறேன், எனவே இந்த ரெண்டு கையை நான் பிடிக்காமல் சைத்தானுடைய கையையும் பிடிக்காவிட்டால் சைத்தான் இந்த உணவை சாப்பிட்டு விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மி சொல்லிவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹனிலே சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறார் என்றால், பிஸ்மில் சொல்லாமல் நாங்கள் சாப்பிடுவோம் என்றால் அந்த சாப்பாட்டிலே பரக்கத் இருக்காது. அந்த சாப்பாடு என்னுடைய வயிற்றுக்குள்ளே, நாங்கள் எங்களுடைய பார்வையிலே எங்களுடைய வயிற்றுக்குள்ளே அது போனாலும் அது அல்லாஹ் ரசூலுடைய பார்வையிலே, குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையிலே சைத்தானுடைய வயிற்றுக்குள்ளே போகிறது. அது எங்களுக்கு என்ன விட்டமின் சக்திகளை தர வேண்டும், அது எங்களுக்கு அந்த சக்தியை தராது. அதில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அல்லது, எனவே அந்த சாப்பாடு எங்களுக்கு போய் சேர வேண்டுமா, நாங்கள் பிஸ்மி சொல்லிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்த ஒழுக்கம், முடியுமானவர்கள் தங்களுடைய தலைகளை மறைத்து சாப்பிட வேண்டும். ஏனென்றால் சிலருடைய தலை முடிகளை பார்க்கின்ற போது அலங்கோலமாக இருக்கும், சிலருடைய தலைமுடிகளிலே என்ன செய்யும், மயிர்கள் அப்படியே உதிரும். சாப்பிட்டு குனிந்து எழுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் விருந்து வீட்டுகளிலே அல்லது கல்யாண வீடுகளிலே அல்லது ஹோட்டல்களிலே வேறு வேறு இடங்களிலே ஒன்றாக இருந்து சாப்பிடுகின்ற போது தலைமயிர்கள் உள்ளே விழுவதற்கு சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதனால் சில வேளை அந்த மனித இருக்கக்கூடிய நோய்கள் கூட பக்கத்திலே உள்ள மனிதருக்கு இந்த மயிலூடாக தோற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டும், முடியுமானவர்கள் தங்களுடைய தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்கள், இந்த ஒழுக்கங்களை பேணி அடுத்ததாக வலது கையால் சாப்பிட வேண்டும், இடது கையால் சாப்பிடக்கூடாது. சமூகத்தில் சிலரை நாங்கள் பார்க்கிறோம், பணம் கொடுக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களை இடது கையால் கொடுப்பார்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இடது கையால் தந்துவிட்டேன் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது, வலது கையால் சாப்பிடுங்கள், வலது கையால் குடியுங்கள், நல்ல விஷயங்களுக்கு வலது கையை பயன்படுத்துங்கள், வலது கையால் கொடுங்கள், வலது கையால் எடுங்கள். இடது கை சைத்தான், அதாவது அருவறுப்பான, அதாவது எங்களுடைய அழுக்குகளை போக்குகின்ற சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற கைதான் இடது கை. எனவே நீங்க வாங்குகின்ற போது கொடுக்கின்ற போது வலது கை, சாப்பிடுகின்ற போது வலது கை, குடிக்கின்ற போது வலது கை. நீங்க ஒரு சபைக்கு வந்துவிட்டால் முதலாவது வலதை தான் உட்படுத்த வேண்டும். இமாம் என்ன செய்கிறார், சபையை சீர் செய்கிறார், முதலாவது வலது பக்கத்தை தான் நிரப்ப வேண்டும், முதலாவது வலப்பக்கமாகத்தான் நீங்க சபையை சீராக்குங்கள் என்று சொல்ல வேண்டும். எனவே ஒரு சபைகள் இருக்கின்ற போது முதலாவது உணவோ குடிப்பானமோ எதாவது இருந்தாலும், ஒரு புத்தகத்தை பரிமாறுகிறோமோ, ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறோமோ, அல்லது வேறு என்ன விடயத்தை நாங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் வலது பக்கத்தில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். எனவே வலதை சாப்பிடுகின்ற போது முற்படுத்துவது இஸ்லாம் சொல்லித் தருகிற மிக முக்கியமான ஒழுக்கம். எந்த அளவு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருமே இடது கையால் கொடுக்க வேண்டாம், யாருமே இடது கையால் எடுக்கவும் வேண்டாம். இது சைத்தான், சைத்தான் தான் என்ன செய்கிறான், இடது கையால் குடிக்கிறான், இடது கையால் சாப்பிடுகிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்தார்கள், அவர் இடது கையால் சாப்பிடுகிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார், ஏன் இடது கையால் சாப்பிடுகிறேன்? அவர் சொல்லுகிறார், நான் இடது கையால் தான் சாப்பிடுகிறேன். அதற்கு பின்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக வேண்டி பதுவா செய்தார்கள். ஹதீஸுகளை வந்திருக்கிறது, அந்த மனிதருடைய கையை தன்னுடைய வாயின் வரைக்கும் உயர்த்த இயலாத அவருக்கு அவருடைய கை தூவியாக போனதாக ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியமானவர்களே, எந்த அளவு பாரதூரம் இடது கையால் சாப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். எனவே யாரும் இனிமேல் எதிர்காலங்களில் இடது கையால் சாப்பிட வேண்டாம். சில மனிதர்கள் சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எல்லாரும் அல்ல, ஆயிரத்தில் ஒருவர் இருவர் மூவர் இப்படி இடது கையால் சாப்பிடக்கூடியவர் சமூகத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த ஹுத்பா பிரசங்கத்தை கேட்டதற்கு பின்னால், இது என்னுடைய கட்டளை அல்ல, இது நான் உங்களை விதித்து சொல்வதல்ல, குர்ஆன் ஹதீஸை உங்களுக்கு சொல்கிறேன், சமூகத்துக்காக நான் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன், நான் அல்லாஹ் கூறிய வார்த்தை, குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தை, நான் நீங்கள் ஒரு நாள் மௌத்தானால் அழிவே முடிவே இல்லாத சுவர்க்கத்தை இலட்சியமாக கொண்டு வாழ்கின்ற இந்த இஸ்லாத்தின் ஒழுக்கங்களை போதனைகளை சொல்கிறேன். எனவே அன்பான வாலிபர்களே, வயோதிபர்களே, பெற்றார்களே, எல்லோரும் வலது கையால் சாப்பிடுங்கள். அதிலே வரக்கத்து இருக்கிறது, அதிலே சைத்தானுடைய ஊடுருவல் இருக்காது. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், கண் பக்கத்தில் இருந்து சாப்பிடுவது, கண் பக்கத்தில் இருந்து சாப்பிடுவது, இதுவும் மிக முக்கியமான விஷயம். சகநிலை சாப்பிடக்கூடியவர்கள் தன்னுடைய முன் பக்கத்தால், தனக்கு முன்னால் உள்ளது தனது பக்கத்தில் தான் சாப்பிட வேண்டும். வெளியிலே வேறு இடத்தில் இருக்கக்கூடியதை சாப்பிடக்கூடாது. எங்களை குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்களை குழந்தைகள் ஒரு பீங்கானை கொடுத்து சாப்பிடுகின்ற போது அந்த குழந்தை எல்லா இடத்தையும் அலைந்தால், சாப்பாடு மிஞ்சிவிட்டால் அதை யாருக்குமே சாப்பிட முடியாது. எனவே இஸ்லாம் தெளிவாக சொல்லி தருகிறது, நீங்கள் முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கள், உங்களுக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கள். எனவே மீகின்ற போது சாப்பாடு அந்த இடத்தில் சாப்பிட்டு விட்டு எங்கிருக்கின்ற போது அதை இன்னொருக்கு கொடுக்கலாம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், கவனங்களை பெரிதாக்காமல் சிறிது சிறிதாக எடுத்து சாப்பிடுவது, மற்றவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் கவனங்களை சிறிது சிறிதாக எடுத்து சாப்பிடுவது. இங்கு சில திருமண வீடுகளில் போனால் முதலாவது கோப்பை போடுகின்ற போது சில மனிதர்கள் சாப்பாடு முஞ்சிவிடுமோ அல்லது சகனில் இருக்கக்கூடிய ஏண்ட அளவுக்கு சாப்பிட மாட்டார்கள் என்று நினைத்து தெரியாத சிலர்கள் செய்யார்கள், அதிகமான கவலங்களை எடுக்கின்றார்கள். கவலங்களை எடுத்து வாய்க்கிட்டே கொண்டு செல்கின்ற போது சில மணிகள் கீழே விழுகிறது. விழக்கூடிய அந்த மணிகள் சில சந்தர்ப்பங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இடத்திலேயும் போய் விழுகிறது. சில சந்தர்ப்பங்களை வாய்களை போடுகின்ற போது அங்கும் இங்குமாக அந்த சோத்து மணிகள் ஒட்டி கொண்டிருக்கிறது. இது அருவறுப்பான ஒரு காரியம், மற்றவர்கள் பார்க்கின்ற போது அருவறுப்பாக இருக்கும். எனவே அந்த பாத்திரங்களை நாங்கள் எடுக்கின்ற போது எங்கட கவலம் சிறிய ஒரு கவலமாக எடுத்து நாங்கள் வாய்ப்புகளை போட வேண்டும். இஸ்லாம் சொல்லி தருகின்ற புத்திமதிகள். அடுத்து இறைச்சிகள், ஏனைய கறிகளை நாங்கள் எடுக்கின்ற போது அதை நாங்கள் மற்றவருக்கு தொந்தரவு இல்லாமல் லேசாக பிக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே சில மனிதர்கள் அதை அவசரப்பட்டு பிக்கின்ற போது, அதாவது ஆணங்கள், அதனுடைய கறிகள் மற்றவருடைய முகத்திலே தெரிப்பது, மற்றவருடைய ஆடைகளை தெரிக்கின்ற நிலைமைகள் கூட ஏற்படுகிறது. இவைகள் ஏற்படாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், மற்றவருக்கு தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவினாலோ எந்த அமைப்பினாலோ தொந்தரவு கொடுக்காத மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே நாம் திருமண வீடாக இருக்கட்டும், சாப்பிடுகின்ற என்ன வீடாக இருக்கட்டும், எந்த விதத்திலும் ஏனையவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து உணவு கீழே விழுந்தால், சாப்பிடுகின்ற போது உணவு கீழே விழுந்தால் அந்த உணவை அந்த சாப்பாட்டை தட்டி கழுவி சாப்பிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொல்லி தந்தார்கள். நீங்க சாப்பிடுகின்ற போது சில வேளை நடுவிலே இருந்து நீங்க சாப்பிட்டால் அல்லாஹுடைய பரக்கத் அருள் அந்த நடுவில் தான் இறங்கும். உணவு இருக்க வேண்டும், அந்த அருள் இறங்கின சந்தர்ப்பத்திலே. எனவே நீங்க இஸ்லாத்தின் போதனைகள் பின்பற்றாமல் சாப்பிட்டால் அந்த அருள் தடை செய்யப்படும். எனவே அல்லாஹ்வுடைய பரக்கத் சில வேளை சாப்பிட்டு உங்களுடைய அந்த பீங்கானை விட்டு கீழே விழுந்த அந்த சோத்து மணிகளிலே அல்லது அந்த உணவுகளிலே சில வேளை அந்த பரக்கத் இருக்கலாம். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த விழுந்த சாப்பாட்டை நீங்கள் சைத்தானுக்கு விட்டு விடாமல் அதை எடுத்து தட்டி அதிலே அழுக்கு இருந்தால் தட்டிவிட்டு அதை கழுவி சாப்பிடுங்கள். உங்களுக்கு தெரியாது எதிலே பரக்கத் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்து இஸ்லாம் சொல்லி தருகின்ற மிக முக்கியமான ஒழுக்கம் தான், சாப்பிட்ட பின் தட்டை வலித்து கை விரல்களை சூப்பிக் கொள்ள வேண்டும். சாப்பிட்டதுக்கு பின்னால் தட்டை வலிக்க வேண்டும். இந்த திருமண வீடுகளிலே இந்த சுன்னத், இந்த ஒழுங்குமுறை மங்கி இருக்கிறது. எதிர்காலங்களில் கூட இதைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லி தருகின்ற போதனைகள். அடுத்து சாய்ந்த வண்ணம், படுத்த வண்ணம் சாப்பிடுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் சாய்ந்த வண்ணம் சாப்பிடுவார்கள், சிலர்கள் சாய்ந்த வண்ணம் படுத்த வண்ணம் குடிப்பார்கள். இஸ்லாம் சொல்லித் தருகிறது அது ஆரோக்கியம் அல்ல. இன்றைய விஞ்ஞான உலகம் அதைத்தா சொல்லிட்டு அது ஆரோக்கியமானதல்ல. ஆனால் இஸ்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த போதனை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உள் உம்மத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பி எங்களுக்கு இந்த மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. அடுத்து உணவை குறை கூறுவதை தவிர்த்த கண்ணியமானவர்களே, இது சமூகத்திலே பரவலாக இடம்பெறுகின்ற ஒன்று. ஒரு மனிதனை விருந்துக்கு அழைத்து அந்த வீட்டிலே சாப்பிட்டதற்கு பின்னால் ஏதாவது ஒரு குறை சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லா, சாப்பாடு நல்லம் ஆனால் உப்பு கொஞ்சம் காணாது, சாப்பாடு நல்லம் ஆனால் நெய் கொஞ்சம் கூட. இந்த குறையை எல்லோரும் சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, குறை சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய சஹாபாக்கள் சொல்லுகின்ற போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சஹாபாக்கள் இருக்கின்ற போது ஒரு உணவு கொண்டுவரப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உணவின் மீது விருப்பம் இல்லையா, அவர்கள் அப்படியே ஒதுங்கி விடுவார்கள், வெறுக்க மாட்டார்கள். நான் சாப்பிடவில்லை, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வாழ்க்கையில் எந்த உணவையும் வருத்ததாக கிடையாது, விரும்பினால் சாப்பிடுவார்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுவார்கள், உணவுக்கு குறை கூற மாட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு ஒரு நாள் இரண்டு நாளைக்கு அந்த வேப்பம் இருக்கும், ஆனால் நாங்கள் குறை செல்கிறோம் என்றால் எங்களை விட நன்றி கெட்ட மனிதர்கள் யார் இருக்க முடியும்? மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த மாட்டான். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வும் நன்றி செலுத்துகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு கவலம் உணவாவது யாராவது அவர்கள் தந்து விட்டால் அதற்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு குடிநீர், ஒரு மிடறு பானம், ஒரு மிடறு பால் தான் அவர்களுக்கு யாராவது தந்து விட்டார்களா, அதற்காக வந்து துவா செய்யுங்கள், அதனுடைய குறையை தேடாதீர்கள். பனூ இஸ்ரவீல் அதிகமாக கேள்வி கேட்டார்கள், குறைகள் தேடினார்கள், அல்லாஹ் அவர்களை அழித்தான். மிகப்பெரிய சோதனைக்கு அந்த ஆளாக்கினான் அவருடைய கேள்வியினுடைய குறைகளும். எனவே கண்ணியமானவர்களே, குறை சொல்வதற்கு முற்படாதீர்கள், இருப்பதை கொண்டு திருத்திக் கொள்ளுங்கள். போதும் என்ற மனம்தான் அழியா பொக்கிஷம் என்று சொல்வார்கள், உண்மைதான். போதும் என்ற மனம் இருந்தால் எங்களுக்கு அதுதான் அழியாத பொக்கிஷம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆதமுடைய மகன் இந்த மனிதர்களுக்கு ஒரு ஓடை அளவு தங்கம் கொடுத்தாலும் இரண்டு ஓடை தேவை, அதை கொடுத்தாலும் அதை விட கூட தேவை என்று சொல்லுவார். மண்ணை தவிர ஆசைகளை எதை கொண்டு நிரப்ப முடியாது. இந்த உலகத்தில் விசாலமாக அதிகமாக இருக்கின்ற மண் இருக்கிறது, இந்த மண்ணை கொண்டு இவர்களுடைய மண்ணை கொண்டு அவர்களுடைய அந்த தேவைகளை இவருடைய ஆசைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மனிதனுடைய அவா நீந்து கொண்டே செல்லும். இவர்கள் வயோதிகம் அடைந்தாலும் கவலைப்படுவார்கள், வயோதிகமாகிவிட்டோமே, என்னுடைய தலைமையில் கொஞ்சம் பழுத்ததாக வழங்குகிறது, இதை பொடுங்கிக் கொள்ளலாதா, இதுக்கு ஏதாவது டை அடித்து கருப்பாக வைத்துக் கொள்ளலாதா, இதுதான் மக்களுடைய சிந்தனையாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உலகம் இப்படித்தான். இந்த உலகத்திலே நாங்கள் நல்ல முறையிலே வாழ்ந்தால் கயாமத்துரிய நாளையிலே அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். அந்த சுவர்க்கம் அழிவே முடிவே இல்லாத சுவர்க்கம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லாரும் 70 வயதிலே ஒரு மனிதர் மௌத்தாகிறார், அந்த மனிதரை சுவர்க்கவாதியாக அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் அந்த மனிதனுடைய வயதை 33 வயதாக ஆக்கி அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புறான். 1000 வருடம் போனாலும் சுவர்க்கத்திலே அவர் 33 வயது தான். பெண்களாக இருந்தாலும் பெண்களையும் அல்லாஹ் 18 வயதுடைய கன்னிகளாக ஆக்கி வஜஅல்னா உன் அபுகா, அந்த பெண்களை கன்னிகளாக ஆக்கி சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறான். எங்களுடைய அத்தாமார் உம்மாமார் 70-80 வயதிலே மௌத்தாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போது 18 வயதுடையதான் அனுப்புகின்றான். 1000 அல்ல, 1000 வருடங்கள் போனவருடைய வயதுகள் மாறாது. அந்த சிபு பலா தஹ்ரமு அபதா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வாலிபராகவே இருங்கள், வயோதிபம் என்பது சுவர்க்கத்தில் கிடையாது. எனவே அந்த இலட்சியத்தை தான் நானும் நீங்களும் கொண்டு வாழ்கின்றோம் என்றால், எங்களுடைய உணவு ஹலாலான உணவாக, எங்களுடைய உணவு குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தந்த முறையிலே நாங்கள் அந்த ஆதாபுகளை பேணி சாப்பிடுவோம் என்றால் நிச்சயமாக அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கண்ணியமானவர்களே, உணவை குறைவுவை தவிர்த்ததை போல மிகவும் சூடானதை சாப்பிடுவதை தவிர்த்தல். விஞ்ஞான ரீதியாக சூடான உணவுகளை சாப்பிடுகின்ற போது மனிதனுக்கு அதிகமான ஆபத்துக்கள் ஏற்படுவதாக இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நேரம் போதாதனால் அவைகளை நான் சொல்லவில்லை. கண்ணியமானவர்களை, அடுத்ததை சாப்பிட்ட பின் துவா ஓதிக்கொள்ளுதல், அடுத்ததை சாப்பிட்ட பின் கையை கழுவி கொள்ளுதல், இது சாப்பிடுகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அடுத்தது நீர் அருந்துகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் இருக்கிறது. வலது கையால் குடித்தல், உட்கார்ந்து குடித்தல், தண்ணீரை பார்த்து குடித்தல், பிஸ்மில்லா கூறி குடித்தல், 2 முழரில் அல்லது 3 முழரில் குடித்தல், அடுத்தது நீர் அருந்திய பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று துவா ஓதுதல். இந்த விஷயங்களை நாங்கள், அதாவது பானங்கள் குடிக்கின்ற போது பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக இந்த குடிபானங்கள் குடிக்கின்ற போது சொல்லி தந்த ஒரு விடயம், கண்ணியமானவர்கள், எங்களை பாத்திரத்தில் அதாவது ஈ ஏதாவது விழுந்து விட்டா, ஈயுடைய சுபாவம் அந்த ஈ விழுந்தால் உடனே அது கீழே செல்ல, அதோட ஏதோ ஒரு பக்கம் மேலே இருக்கும், ஒரு சரகுதான் தாண்டி இருக்கும். துரதிருஷ்டவசமாக அவங்களுடைய பாத்திரங்கள் அப்படி விழுந்திருந்தால் கொஞ்சம் பாருங்கள். எனவே அப்படி இருக்கின்ற போது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய ஒரு சரகிலே நஞ்சு இருக்கிறது, ஒரு சரகிலே அதாவது நிவாரணம் இருக்கிறது, அதை தாட்டி எடுத்து வைக்கணும். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தெரியாது எதிலே நஞ்சு இருக்கிறது, எதிலே ஆரோக்கியம் இருக்கிறது என்று. எனவே இந்த இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது. அடுத்தது குடிபானங்கள் குடிக்கின்ற போது, அதாவது ஒட்டம் குடிப்பதை போன்று வைத்த வயிற்றிலே அப்படியே குடித்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் அப்படி குடித்திருப்பதை கண்டு அவரை தடுத்தார்கள். அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், இப்படி குடிக்க வேண்டாம், இது ஒட்டகம் குடிக்கின்ற குடிப்பு. நீண்ட தூரங்கள் மக்கள் ஒட்டகத்தை பிரயாணத்துக்கு பயன்படுத்துவார்கள். நூற்றுக்கணக்கான 1000 கிலோமீட்டர்கள் இலவு விலையை கடக்கக்கூடிய அண்டை நாட்டிலே பாலைவனத்தின் ராஜா என்று வர்ணிக்கக்கூடிய அந்த ஒட்டகம், கண்ணியமானவர்களே, அந்த ஒட்டகம் நீண்ட தூரம் பயணித்ததுக்கு பின்னால் சாகம் பொறுக்க முடியாமல் ஒரு தண்ணீரை கொடுக்கின்ற போது அப்படியே அது என்ன செய்யும், வைத்த வாயை அப்படியே எடுக்காமல் குடித்துக் கொண்டே இருக்கும். இப்படி உங்களுக்கு சாகம் யாருக்கும் வருவதில்லை. அப்படியான சுமையான கஷ்டமான வேலை யாரும் செய்வதும் இல்லை. எனவே ஆறுதலாக 2 மீட்டர் அல்லது 3 மீட்டராக தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அடுத்தது குடிக்கின்ற போது அந்த தண்ணியிலே ஊதி குடிப்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஊதி குடிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு சபையில் இருக்கின்ற போது சொன்னார்கள், பானங்களில் யாரும் ஊதி குடிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அப்போது அந்த சபையிலே இருந்த ஒரு மனிதர் எழும்பி விட்டார். அவருடைய சந்தேகத்தை அவர் கேட்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணியிலே அந்த பானத்திலே தூசி இருந்தால் என்ன செய்வது, அதை ஊறி அப்புறப்படுத்த வேண்டுமா என்ற கருத்துப்பட கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூசி இருக்கின்ற அந்த பகுதியை அப்படியே கொட்டி விடுங்கள், ஏன் இதை குடியுங்கள். அந்த மனிதர் விழவில்லை, மீண்டும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தாகம் தீரவில்லை, நாங்கள் 10-20 முழர் அதிகமாக குடிக்க வேண்டும், இப்படி குடிப்பதாக இருந்தால் நாங்கள் எப்படி குடிப்பது, எங்களுடைய மூச்சையும் விட வேண்டும், எப்படி நாங்கள் மூச்சு விட்டு குடிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திரத்தை முதலாவது உன்னுடைய வாயில் இருந்து விடு, அதற்கு பின்னால் மூச்சு விடு, அதற்கு பின்னால் 3 முழர் பிடி, அதற்கு பின்னால் மூச்சு விடு, அதற்கு பின்னால் பாத்திரத்தை கைக்கெடு குடி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து அழகான முறையிலே குடிக்கின்ற முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு. அன்பானவர்களே, இது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அழகான போதனைகள். அடுத்து சாப்பிடுகின்ற போது, இன்று அநேகமான வீடுகள் இருக்கின்ற ஒரு வளமைதான், அதிகமாக சாப்பிடு சமைப்பார்கள். சமைத்து விஞ்ஞருக்கு பின்னால் அதை அப்படி வீசி விடுவார்கள். இஸ்ராப் வீண் விரயம் கூடாது. குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள் தாராளமாக அனுமதி இருக்கிறது, ஆனால் வீவிரயம் செய்யாது. வீவிரயம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, குர்ஆன் எச்சரிக்கின்ற ஒரு விடயம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் முபதிரீன கானூ இஹ்வானஷ் ஷயாதீன், நிச்சயமாக வீண்விரயம் செய்யக்கூடிய மக்கள் யார் தெரியுமா, ஷைத்தானுடைய சகோதரர்கள். வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய உடன் பிறப்புகள் என்று சொல்லுகிறான். வீண்விரயம் செய்யறது உடுப்புல வீண்விரயம், திருநாளைக்கு மட்டும்தான் ஒரு உடுப்பு, விளையாட்டுக்கு மட்டும்தான் ஒரு உடுப்பு, வாழ்க்கையில் அஞ்சு முறை விளையாடினா அஞ்சு முறைக்குதான் உடுப்பு. கண்ணியமானவர்களே, சொல்ல வருகிறோம், வாலிபர்கள் என்ன செய்கிறோம், என்னுடைய அவுரத்தை காட்டக்கூடிய கௌசர்களை அணிந்து விட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் சூரா பாத்திஹா எங்களோட தொழுகையில பதினேழு விழுத்த போதுகிறோம், பதினேழு ரக்அத் அஞ்சு நேரம் சொல்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ், யஹூதி நசரானிக்கு காட்டின வழிகளான பாதையை விட்டு என்ன பாதுகாத்து நேரான பாதையை காட்டு. ஒவ்வொரு நாளும் தொழுகையில துவா செஞ்சு துவா செஞ்சு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு காட்டு துவா செஞ்சு. கண்ணியமானவர்களே, நாங்கள் யூதர்களா பின்பற்றி கொண்டு தொழுவோம் என்றால் எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட்ட தொழுகையாக இருக்கார். எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படாமல் இருப்பதற்கு எங்களுடைய அவுரத்தை காட்டக்கூடிய அந்த உடை தடையாக இருக்கிறது. கயாமத்துடைய நாளிலே முதலாவது விசாரணை அந்த தொழுகை, அது சீராக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய தொழுகை சீராக இருக்க வேண்டும். தொழுகை சீராக இருக்க வேண்டும் என்றால் தொழுகைக்கு வருகின்ற போது அழகான முறையில் ஆடைகள் உடுத்து வர வேண்டும். இது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அழகான போதனைகள். எனவே கண்ணியமானவர்களே, வீண் விரயம் என்று சொல்லக்கூடியது சிறிய ஆடைகளை இறுக்கமாக தைத்துக் கொள்வது, அதாவது வீண் விரயத்தை பாதுகாப்பதற்குள்ள அழகான ஆடையை செய்யுங்கள், கரண்டை காலுக்கு கீழே போகாமல் தௌசரை செய்யுங்கள், ருக்கு சுஜூதின் போது அவுரத்துகள் விளங்காதவாறு கௌசரை செய்யுங்கள். அது பயணத்துக்கும் போட்டுக்கொண்டு போகலாம், தொழுகைக்கும் போட்டுக்கொண்டு வரலாம், அப்படியான உறுப்பாகத்தான் எங்களுடைய உறுப்புகள் இருக்க வேண்டும். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, நிச்சயமாக வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் இஸ்ரா செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர் என்று குர்ஆன் சொல்கிறது. அஷ்ஷைத்தானு ரப்பிஹி கஃபூரா, வகான ஷைத்தானு ரப்பிஹி கஃபூரா, நிச்சயமாக ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விரோதியாக நிராகரிப்பாராக இருக்கிறான். ஷைத்தான் எப்போதும் அல்லாஹ் ரசூல் சொல்லுகின்ற அந்த விடயங்களுக்கு மாறுபட்டவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகின்ற போது, இன்னா ஜஅல்ன ஷயாதீன, நிச்சயமாக நாங்கள் ஷைத்தானை ஆக்கியிருக்கிறோம், அவுலியா லில்லதீன லா யூமினூன், ஈமான் கொள்ளாதவர்களுடைய நண்பர்களாக ஷைத்தானை ஆக்கியிருக்கிறோம். நானும் நீங்களும் அல்லாஹ் ரசூலை ஈர்த்திருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய நண்பர்கள் ஷைத்தானாக இருக்கக்கூடாது. எனவே ஷைத்தான் எங்களுடைய நண்பனாக இருக்கக்கூடாது என்று ஆசைப்படக்கூடியவர்கள் வீண் விரயத்தை விட்டுவிட வேண்டும். இன்று கூடுதலாக சோறு போட்டு அடைந்ததுக்கு பின்னால் அதை வீசியிருந்தார்கள். கல்யாண வீடுகள் அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம், அளவுக்கு அதிகமாக சமைத்து வீசுகின்றார்கள். ரமலானுடைய காலங்கள் வந்துவிட்டால் கன்னிகளை அதிகமாக சமைத்து கன்னிகளை அதிகமாக என்ன செய்கிறார்கள், சோகப்பட்ட அளவுக்கு அல்லாமல் கூடுதலாக அந்த கன்னியை செய்து கொடுத்துவிட்டு மிஞ்சுகின்ற போது அப்படியே வீசி விடுகின்றார்கள். அடுத்த நாள் அந்த பானையை பார்க்கின்ற போது நாட்டம் அளித்த நிலைமையிலே சில இடங்களை வீசுகின்றார். கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ மக்கள் பசியால் பட்டினியால் இழக்கின்றார்கள். அன்னியில் ஒரு பத்திரிகையை படித்தேன், ஒரு நாடு ஞாபகம் இல்லை. கண்ணியமானவர்களே, அவர் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் குழந்தையை பெறுவதற்கு முன்னதாக அந்த தாய்க்கு போசாக்குள்ள உணவு இல்லாத காரணத்தால் அந்த தாய் இறந்திருக்கிறார். அந்த கற்பை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டு அழகாக அவருடைய வேலைகளை செய்வதற்கு போஸ்டாக்குள்ள உணவு அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ளே போயில்லை. அந்த அளவு வறுமையிலே முழு உலகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு வறுமையை தரவில்லை, எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் எங்களை நல்லதாக வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், இந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை தருகின்ற விடயங்கள். அடுத்து நாங்கள் சாப்பிடுகின்ற திடீரென்று ஒரு விருந்தாளி வந்து விட்டால் அந்த விருந்தாளி தட்டிவிடக் கூடாது. எங்களுடைய மனது அந்த விருந்தாளியை, எங்களுடைய சாப்பாடு நாங்கள் நினைப்போம், எங்களுடைய சாப்பாடு காணாதென்று, ஆனால் எங்களுடைய மனத்திலே இடம் இருந்தால் நிச்சயமாக அந்த விருந்தாளிக்கும் சாப்பிட முடியும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருடைய சாப்பாடு இருவருக்கு போதும், இருவருடைய சாப்பாடு நாலு பேருக்கு போதும், நாலு பேருடைய சாப்பாடு எட்டு பேருக்கு போதும் என்று சொன்னார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அளிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லல்லாஹு சொன்னார்கள், இரண்டு பேருடைய சாப்பாடு மூணு பேருக்கு போதும், மூணு பேருடைய சாப்பாடு நாலு பேருக்கு போதும் என்று சொன்னார்கள். இது எங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கின்ற போது உள்ளம் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். எனவே அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே, அப்படி திடீரென்று விருந்தாளி வந்து விட்டால் அவர்களை நாங்கள் அனுசரிக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் உணவிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான். பிஸ்மி சொல் எல்லோரும் சாப்பிட்டால் அந்த உணவில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் மீதமுள்ள உணவாக அதை ஆக்குவான். அது மாத்திரமல்ல, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லி தந்தார்கள், சாப்பிடுகின்ற போது வெள்ளி தங்க பாத்திரங்களை சாப்பிடக்கூடாது. இது இஸ்லாத்திலே எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளி தங்க பாத்திரம் எல்லாம் எங்களுக்கு ஆக்ராவிலே அல்லாஹ் தருவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அழகான மாளிகை தங்கத்தை போன்று பல பலக்கின்ற மாளிகைகளை அல்லாஹ் எங்களுக்கு சுவருக்கு தெரிவித்திருக்கிறான். இந்த உலகத்தில் அந்த பாத்திரங்களை சாப்பிட முடியாது, அந்த பாத்திரங்களை குடிக்க முடியாது, தடையாக இருக்கிறது. அடுத்து சாப்பிட்ட பின்னால் நாங்கள் துவா ஓதி கொள்ள வேண்டும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸக்கானா வஜஅலனா முஸ்லிமீன். அதே போல விருந்து வீட்டில் யாராவது சாப்பிட்டால் அவர்களும் ஒரு துவாவை ஓதி கொள்ள வேண்டும் விருந்தாளிகளுக்காக. அல்லாஹு பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், நீங்கள் உணவாக எங்களுக்கு தந்த அந்த விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. வஃபிர் லஹும், அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. வரஹம்ஹும், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. இந்த துவாவை நாங்கள் ஓதி கொள்ள வேண்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.